வணக்கம் சண்குமார், சோமு, முகுந்த், காந்திமதி.
வணக்கம்.
சரி, இப்ப நம்ம ஜெயலலிதாங்கிற ஒரு அரசியல் ஆளுமையை பத்தி ஒரு மதிப்பீடு செய்ய இருக்கிறோம் இல்லையா? அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம், நேர்மறையாக இருக்கலாம். சொல்லுங்களேன், முதல்ல தொடங்க சோமு.
ஜெயலலிதாவின் பங்களிப்பு என்று பார்க்கிற போது நாங்கள் தமிழக அரசியலை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கருணாநிதிக்கு மாற்றாகத்தான் மக்கள் அவரை தெரிவு செய்திருக்கிறார்களே ஒழிய வேறு எந்த கருத்தை நாங்கள் அதிலே சொல்வதற்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
முகுந்தராஜ், உங்களுக்கு எப்படிப்படுது
இந்த? இது வந்து ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும், அதாவது ஆரம்ப கட்டத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இரண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருந்தாங்க. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சிகள். அவங்களுக்குள்ளதான் போட்டி எப்பவுமே இருக்கும். ஆரம்பத்துல ஜெயலலிதாவை கருணாநிதிக்கு மாற்ற விரும்பினாலும் அதுக்கப்புறம் அதே ஜெயலலிதாவை தோக்கடிச்சாங்க. ரெண்டு வாட்டிக்கு மேலேயே நினைக்கிறேன். அதை தொடர்ச்சி மறுபடியும் கருணாநிதி கொண்டு வந்தாங்க. எப்பவுமே இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்குங்க.
நீங்க சொல்வது ஒரு விதத்தில் சரியான, இன்னொரு விதத்தில் கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா திரும்பவும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து நின்று வெற்றி பெற்றதில் இருந்து கருணாநிதியை விட ஜெயலலிதாவை மக்கள் விரும்பி இருக்கிறார் என்பதுதான் அங்கே அர்த்தமாக இருக்கிறது.
காந்திமதி, நீங்க உங்க கருத்து?
இத ஒரு விதமா எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இது நம்ம எந்த கிராமத்துக்கு போனாலுமே அடித்தள மக்களுக்கு ஜெயலலிதாவினுடைய நிறைய திட்டங்கள் கொண்டு போய் சேர்ந்திருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்கற சுய உதவி குழு நிறைய ஏழை பெண்களுக்கு நிறைய பேருக்கு உதவியா இருந்திருக்கு. இதை தவிர்த்து அவங்க கொடுக்கற இலவசமா கொடுக்கற விஷயங்கள் இருக்குங்களே, அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப விரைவா சென்றடைஞ்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அங்க சின்ன சின்ன வீடுகளா இருக்கு அந்த கிராமத்துல. அப்போ அந்த இதுல மிக்சி கிரைண்டர் அவங்க கொடுத்தது, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே பெண்களை கவரக்கூடிய நிறைய திட்டங்கள் இருந்தது. அதனால்தான் இவங்க அந்த ஓட்டுல நிறைய விஷயத்துல இவங்க ஜெயிச்சு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.
சண்குமார், உங்க கருத்து என்ன சொல்லுங்க?
நான் சொல்ல வேண்டிய, சிறுவயதிலே சினிமா உலகத்திலே கால் பதித்த கண்கவர் தாரகை நடிகை, நாட்டிய மேதை, புரட்சி தலைவரின் பாசறையில் இருந்து வந்த அரசியல் புலி, வெட்ட வெட்ட தலைத்து நின்ற ஒரு வீராங்கனை, தமிழகம் போட்டும் அம்மா, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்னை பொறுத்தளவில் ஈழத் தமிழர்களுக்கு என்ன செய்தார் என்றொரு சர்ச்சைக்குரிய கேள்வியோடு நான் வருகின்றேன் இந்த களத்திற்கு. 2009 நடந்த அந்த ஒரு பெரிய கொடுமைக்கு பின் எங்களுடைய மக்கள், ஈழத் தமிழ் மக்கள் அந்த வேதனை புண் இன்னும் ஆறவில்லை. அந்த அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது முன்னாள் முதல்வர் என்ன செய்தார் என்று என்னை பொறுத்த அளவில் பார்க்கும் பொழுது, அவர் 2013 ஒரு பிரகடனத்தை செய்தார், எங்களுடைய மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற கருத்துப்பட அவர் கொண்டு வந்த அந்த ஈழப் பிரகடனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கூற வேண்டும்.
ஜெயலலிதாவோட ஆளுமையை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க?
இதற்கு பின் யாரு வரணும்ன்றதையோ இல்லைன்னா ஒரு லாங் டேர்ம் டெசிஷனையோ எடுக்க தவறிவிட்டாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம.
சரி, என்ன லாங் டேர்ம் டெசிஷன்?
இப்போ இதுக்கு பின்னாடி கட்சி எப்படி இருக்கணும் இல்லைன்னா இதுக்கு பின்னாடி எப்படி கட்சி போகணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம போயிடுச்சு.
ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டுல இருந்தாலும் நிறைய நல்ல திட்டங்கள், நிறைய நல்ல திட்டங்கள் போட்டாங்க. அந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா சிறப்பான திட்டங்கள்னு சில விஷயங்களை குறிப்பிட முடியுங்க. அவங்க வந்து முதல்வர் ஆட்சியில் வரும்போது அந்த இடஒதுக்கீட்டை வந்து 69% தமிழ்நாடு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு, இடஒதுக்கீடு இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து 50%க்கு மேல கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டாடும் போது ஒரு கேள்விக்குறியாச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கண்டினியூ ஆக முடியுமான்னு. அதை வலுவா அவங்க வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்ட திருத்தத்தை போட்டு அதை அச்சோட பேசி அதை வந்து நிலைநிறுத்துறாங்க. அந்த 69% தொடரும் அப்படின்னு, அதனால அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை வீரமணி கூட ஒரு பட்டம் கொடுத்தாரு.
நிறைய இப்ப நலத்திட்டங்கள் கொண்டு வந்தா கூட அதுல எல்லாம் கணிசமான லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு அடிச்சு, இப்ப டாஸ்மாக் எடுத்துக்கலாம், ஊழலை சொல்லலாம், காலில் விழுற கலாச்சாரத்தை சொல்லலாம், சர்வாதிகார போக்கு சொல்லலாம்.
இப்ப அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய அனுமதி பெற்றவங்க மட்டும்தான் இந்த ஊழல் சக்திக்குள்ள உள்ள இருக்கலாம்ன்ற ஒரு காலகட்டம் இருந்தது எல்லாருக்குமே. அவங்களுடைய நாலேஜை மீறியோ அவங்களை மீறியோ யாருமே ஊழல் பண்ணவும் முடியாதுன்ற ஒரு கட்டம் இருந்தது. அதுக்குதான் அது சொன்னா, அது ஒரு இரும்பு கோட்டை அவங்களுக்குள்ள, அதுக்குள்ள அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கிறவங்க இதை தவிர்த்த வேற தவறுகள் அவங்க செய்ய முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. இன்னொரு விஷயம், அவங்க செய்யறதுல ஒரு அனுமதியும் இருந்தது, இவ்வளவு வரைக்கும் செய்யலான்ற ஒரு அனுமதி. இது ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். நம்ம
ஒரு மக்களை ஆளும் பொழுது இது சில வேளை தேவையான விஷயமாக வந்து விடுகிறது. அதுதான் முக்கியம். அதாவது சர்வாதிகாரம் என்று சில நாடுகளுக்கு சர்வாதிகாரம் தான் செல்லும், சில நாடுகளுக்கு ஊழலோடு சேர்ந்த ஒரு அரசியல் தான் செல்லும்.
காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்வதை மறந்து விடாதீர்கள். கக்கன் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது அரசாங்க வாகனத்தையே பயன்படுத்தாமல் பதவியை விட்டு விலகிய போது நடந்து போன வரலாறும் தமிழ்நாட்டில இருக்கிறது.
சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆச்சு, எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைந்தது அப்படின்னு பாக்கும்போது ஜெயலலிதா வந்து அதுல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொன்னா அந்த டாஸ்மார்க் தாங்க, டாஸ்மார்க் அந்த மது பானங்கள். மத்தபடி எல்லா திட்டங்களும் சென்றடைந்தது மக்களை.
இல்ல, தமிழர்களுக்கும் அவர் அரசியல் தஞ்சம் கொடுத்ததும் அந்த அகதிகளை பராமரித்ததும் மிகவும் ஒரு பெரிய விஷயம் என்று நான் கருதுகிறேன்.
ஆனா சண்குமார் அவங்கதான் சொன்னாங்க, போர்னு வந்தானா மக்கள் சாகிறது வந்து இயற்கையா நடக்கும் இல்லையா?
அது அவர் சொல்லி இருந்தால், ஆனால் அதே நேரத்தில் அங்கு வந்த மக்களை பாதுகாக்கவும் செய்தா என்பதும் உண்மைதானே ராய்சர்.
தமிழக சட்டமன்றத்திலே துணிந்து டெல்லியிலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது தமிழீழமே அவர்களுக்கு சரியான தீர்வு என்று துணிந்து ஒரு தீர்மானம் போட்டதும் ஜெயலலிதா அவர்கள் தான்.
முன்னாள் வெளிவிவகார மந்திரி அலெக்சாண்டர் டவுனர் அவர் அங்கு போயிருந்தார். போயிருந்து இங்கு வரும் பொழுது ஒரு நாள் சொன்னார், ஒரு மீட்டிங்ல சொன்னார், தமிழ் மக்கள் நல்லவர்கள் என்று சொல்லி போட்டு சொன்னார். நான் ஒரு அம்மையாரை சந்தித்தேன், மிகவும் அழகானவர், மிகவும் துடிப்பானவர், அப்படிப்பட்ட ஆளுமை கொண்டவர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை என்று சொன்னார். நான் யாரை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது பிறகுதான் தெரிந்தது அவர் எங்கள் முதல்வர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பற்றித்தான் அந்த எங்களுடைய அலெக்சாண்டர் டவுனர் சொல்லி இருந்தார்.
நேர்ல ஜெயலலிதாவை சந்தித்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயம் தான் சொல்றாங்க.
ஆனா நேர்ல பார்க்கும் போது எல்லாம் எல்லாரும் கால்ல உள்ள மாதிரி
விழுகிறதே அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா
கால்ல விழுற கலாச்சாரம் அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்ததே ஜெயலலிதான்னு ஒரு பெரும் ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லையா?
அவர்களை பொறுத்தது,
ஜெயலலிதா பொறுத்தவரையில் சில, அதாவது நான் முன்பே சொன்னேன், ஊழல் என்பது நிழல் போல இருக்கிறது, அதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது நாம் விமர்சனம் செய்ய முடியாது. ஜெயலலிதா செய்த நல்ல விஷயங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று என்றால், காவேரி பிரச்சனைக்கு உயர் நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டி ஒரு தீர்ப்பை கொண்டு வந்தார். முல்லை பெரியார் அணைக்கு ஒரு தீர்ப்பை கொண்டு வந்தார். இந்த தஞ்சாவூர் மாநிலத்தில் மீத்தோன் வாயு, அதற்கும் ஒரு தீர்வை கொண்டு வந்தது. இப்படி துடிப்பான சில காரியங்களை அவர் முதலமைச்சராக இருந்தபோது செய்ததுதான் அவருடைய புகழுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதைத்தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன்.
ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய அரசியல நிறைய எனக்கு விமர்சனம் இருக்கு. நீங்க சொன்ன இப்போ மீத்தேன் திட்டம், அது காவிரி பிரச்சனை, இதுல எல்லாமே வந்து இப்ப திமுக அனுதாபியாக பார்க்கும்போது திமுக செய்தது இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். அதை வந்து சரியானபடி ரெண்டு கட்சிகளும், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கு, போட்டி போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு வந்து ஒரு கொடுத்து வச்ச மாநிலம், இதை நிறைய பேர் ஏத்துக்கலினாலும் இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
காவேரி பிரச்சனை இன்றைக்கு தோல்வி அடைந்தது காரணமே கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் என்பதை நீங்கள் வரலாற்றிலே புரிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருந்தன. ஜெயலலிதா ஒரு பாசிட்டிவ், இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரது என்னன்னா, இந்துத்வா என சொல்லிய மதவாதம் இங்க, இந்து மதவாதம் இங்க தலை துவக்காமல் செய்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மத்த இந்த மதவாத சக்திகள் எதுவுமே ஜெயலலிதா ஆட்சியில மேல வரவே முடியாது. அவங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க. பெரும்பாலும் ஜெயலலிதா என்றால் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை நல்லா காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். ஜெயலலிதா இல்லாத தமிழகம் குறித்து விவாதித்துக் கொண்டிருப்பவர்கள் காந்திமதி, ஷண்குமார், முகுந்தராஜ், மாத்தளை சோமு. தமிழ்நாட்டின் நிலைமை வந்து இனி என்னவாக இருக்க போகிறது, எப்படி இருக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இப்ப தமிழகத்துடைய நிலைமையை பார்க்கும் போது ஜெயலலிதா வந்து பதவியில இருக்கும் போது தனக்கு பிறகு ஒருவரை அடையாளம் காட்டாமல் போயிருக்கிறார். MGR செய்தது போலவே இவரும் செய்திருக்கிறார். அதே போல அண்ணாதுரை உயிரோடு வந்த போது கூட அடுத்து ஒரு தலைவர் யார் என்று தெரியாமல் அங்கே நெடுஞ்செழியனுக்கும் கருணாநிதிக்கும் போட்டி நடந்தது. MGR இருந்த போது கட்சி ரெண்டாவே உடைந்தது. ஆனால் இப்பொழுது கட்சி உடையாமல் இருக்கிறது, அதற்கு காரணம் என்னவென்றால் டெல்லி அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள் அங்கே உள்ளே வந்து விட்டன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன.
சசிகலா விட்ட அறிக்கை கேட்டோம்னா என்னுடைய குடும்பத்தார் யாருமே இதுல வரமாட்டாங்க அரசியல்ல அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டா அவங்க கொடுத்திருக்கிற ஒரு அறிக்கை.
இப்ப இருக்கிற முதல்வரே சொல்லி இருக்கிறார், சசிகலா தான் வர வேணும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள்.
அதாவது பொதுச் செயலாளராக,
பொதுச் செயலாளராக,
முதலமைச்சராக அல்ல,
இல்ல இல்ல பொதுச் செயலாளராக வந்தா அடுத்த அடுத்த கட்டம் முதலமைச்சர் தான்.
கட்டம் முதலமைச்சரா தானே. இன்னும் என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலும் ஆர்கே நகர் இதுல இடைத்தேர்தல் வரும் இல்லைங்களா, அது வச்சுதான் நம்மளுடைய மக்களினுடைய மனம் என்னவா இருக்கு, சசிகலா ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா அப்படின்ற ஒரு சட்டம் அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும்.
அப்படின்னு எதிர்ப்பலைகள் அதிகமாக இருக்கின்றனவே.
யார் வந்தா இனி வந்து தமிழக ஆட்சி நல்லா இருக்கும்ல, தமிழக மக்களுக்கு அது நல்லது அப்படின்னு உங்களுக்கு படுது?
அதிமுக தலைமை போனதுக்கு அப்புறம் இந்த குழப்பமான நிலைய நிலைமைய மத்திய அரசு பயன்படுத்திக்க பாக்குது. அதாவது மத்திய மத்திய அரசுன்னு சொல்றதோட இந்த பாஜக கட்சி போன்ற தேசிய கட்சிகள் உள்ள வர பாக்குறாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்போ அவங்க வந்து இன்டைரக்டா உள்ள வந்து கண்ட்ரோல் கட்சியை கண்ட்ரோல் பண்ணி ஒரு திராவிட கட்சியை அவங்க எடுத்துக்க பாக்குறாங்க. அதுதான் எங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த திராவிட சிந்தனையிலும் திராவிட அரசியலையும் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அதுதான் ஒரு வருத்தமான நிகழ்ச்சி இதா இருக்குது. அவங்க உள்ள வந்துடக்கூடாது. அதுக்கு சசிகலா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி,
இதுல இப்போதைக்கு மூத்த தலைவரா இருக்கிறவங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த மாதிரி உள்ளவங்க உள்ள வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க அந்த கட்சி கலையாம இருக்கிறதுக்காவது கண்டிப்பா உதவுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து இது இதனுடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வராங்க. அவங்க கூடவே இருந்துட்டு வரவங்களும் கூட கண்டிப்பா அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த கட்சி உடையாம நல்ல.
என்னுடைய கருத்து என்னவென்றால், உள்ளாட்சி தேர்தல் முடிவும் ஆர்கே நகர் தேர்தல் முடிவும் கட்சி தொடர்ந்து நீடிக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். ஆர்கே நகரில் தோல்வி அல்லது உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தால் நிச்சயமாக கட்சி கலைந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் இதை பயன்படுத்தி சில உறுப்பினர்களை கட்சி வைத்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழலும் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இங்கே தமிழ்நாட்டிலே அதிமுக மூலமா நுழைந்துவிடும் என்று நான் நம்பவில்லை.
ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதிமுக பொறுத்த மட்டும் முந்தைய தலைவர்களும் இப்பொழுது வெளிவந்து கதைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை போல நான் பார்க்கின்றேன். சசிகலா அவர்கள் தான் இந்த பதவியை எடுப்பார்கள் என்றும் எனக்கு எண்ண தோன்றுகின்றது. அது வீழ்ச்சியாக இருக்குமா அல்லது எழுச்சியா இருக்குமா என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழக மக்கள் இன்னும் சசிகலாவை அவர்களை ஒரு தலைவியாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் எனக்கு கருதப்படுகின்றது.
இப்ப ஈழ மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது யார் வந்து ஆட்சியில் தொடர்ந்தால் அல்லது ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு படுது உங்களுக்கு?
இப்போ இருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் கொண்ட கருத்துக்களை இவரும் உள்வாங்குவாராக இருந்தால் ஈழ மக்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும் என்றுதான் என்னுடைய பணிவான ஒரு கருத்து.
யார் வந்தா ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை சொல்வது என்ற கேள்வி எழுகிறது, பதில் தான் கிடைக்கவில்லை. பன்னீர்செல்வத்திற்கு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கிறது. பன்னீர்செல்வம் ஆனா மக்களை கவரக்கூடிய தலைவராக அங்கு இல்லை. சசிகலாவும் மக்களை கவரக்கூடிய தலைவியாக வருவார் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் சசிகலா அங்கே வருகிற போது ஜாதி பிரச்சனை வந்துவிடும், அது நிச்சயமாக வரும். அப்படி வரும் பொழுது அங்கே பல சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இப்போதைய நிலையில் அதிமுகவில் மக்களை கவரக்கூடிய தலைவரோ தலைவரோ தலைவியோ இல்லை என்றுதான் நினைக்கிறேன். இருப்பவர்களை கொண்டு அவர்கள் அடக்கமாக இது கட்டுக்கோப்போட கொண்டு போவதில் தான் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது.
இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பதவி பிரச்சனை வருவாங்க, பதவி சண்டை வரும். அப்போ வந்து எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஜானகியானி என்று பிரிந்து மறுபடியும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஜெயலலிதா தக்க வச்சாங்களோ அது மாதிரி ஒருத்தர் பதவி சண்டை வரும், கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஆனா இப்பதான் யாருன்னு இன்னும் அதுதான் தெரியல. ஆனா மொத்தத்துல அது அதிமுகவே அதை தீர்த்துக்கொள்ளும், அந்த கட்சியே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளும் என்று நம்புகிறேன்.
மிக நன்றி சண்குமார், சோமு, முகுந்த், காந்திமதி.
நன்றி
நன்றி நன்றி.
வணக்கம் வணக்கம்.